நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போது மண் குறித்த சில விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மூரா லதா அவர்கள்.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். மண் என்பதை பற்றி ஒரு சிறு கண்ணோட்டத்தை பார்க்க போகிறோம். மண் என்பது பல்லுயிர்களின் ஆன்மாவாக விளங்குகிறது. ஆங்கிலத்தில் இதை தான் நம்ம வந்து சாயில், சோல் ஆஃப் இன்ஃபினிட் லைஃப் என்று கூறுகிறோம். உலகெங்கிலும் குறிப்பாக ஆசிய நாடுகளில் வேளாண்மை முதன்மை தொழிலாக விளங்குகிறது. அதற்கு மண்ணே ஆதாரமாக இருக்கிறது. மண்ணில்லா விவசாயம் என்று கூறினால் கூட மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கனிமங்கள் மற்றும் நார்கழிவுகள் ஆகியவற்றை தான் அதற்கும் உபயோகப்படுத்துகிறார்கள். எனவே மண்ணும் நீரும் வேளாண்மைக்கு கண்ணென திகழ்கிறது. உலகமயமாக்கல், தொழில் அபிவிருத்தி போன்ற காரணங்களால் வேளாண்மைக்கு கிடைக்கக்கூடிய நிலத்தின் அளவு குறைந்து கொண்டு வருகிறது. குறைந்த இடுபொருட்களில் நிறைந்த மகசூல் பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இப்போ மண்ணுக்கு பார்த்தா நிறைய அச்சுறுத்தல்கள் உள்ளன. நம்மளுடைய செயல்களினால் உவர் நிலமாதல், தொடர்ந்து ரசாயன உரங்கள் பயன்பாட்டால் அமிலத்தன்மை அடைதல், மண் அரிமானம், தொழிற்சாலை கழிவுகளால் மண் மாசடைதல், நிலத்தடி நீர் குறைதல் மற்றும் தரம் குறைதல் ஆகிய அச்சுறுத்தல்கள் மண்ணுக்கு ஏற்படுகிறதை நாம் பார்க்குறோம். இதற்கு தனி மனிதன் மட்டும் முயன்றால் ஒன்றும் செய்ய இயலாது. உழவர்கள், பயன்பாட்டாளர்கள், விஞ்ஞானிகள், விரிவாக்க அலுவலர்கள், அரசு மற்றும் அரசியல்வாதிகள் ஆகியோர் இணைந்து செயல்பட்டால்தான் மாற்றம் காண முடியும். மண்ணின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் ஐநாவில் 2015 சர்வதேச மண்வள ஆண்டாக அறிவித்துள்ளார்கள். அதேபோல் ரோமில் உள்ள உணவு மற்றும் வேளாண் கழகம் அனைத்து நாடுகளுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையிலும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகிறது. ஏனென்றால் அவர்கள்தான் இந்தியாவின் தூண்களாக, வருங்கால தூண்களாக விளங்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் அவர்கள் நாட்டை பாதுகாப்பார்கள் என்ற எண்ணத்துடன் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. நமது மறைந்த முன்னாள் மேதகு குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள், இந்தியா 2020 வல்லரசாக வேண்டுமானால் வேளாண்மையும் உணவு பதனிடுதல் ஆகிய துறைகளில் முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பசுமை புரட்சி நாயகராக போற்றப்படும் விஞ்ஞானி மாசா சுவாமிநாதன் ஐயா அவர்களும், மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடு சாப்பிடும் தட்டில் பிரதிபலிக்கிறது என்று கூறுகிறார். அதாவது மண் வந்து வளமாக இல்லை என்றால் நமது உணவும் வந்து சத்துள்ள உணவாக இருக்க முடியாது என்ற அர்த்தத்தில் இவ்வாறு கூறுகின்றார். இப்போ நம்மளே பார்க்குறோம், நிறைய சொல்கிறாங்க. முன்னையெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்தளவுக்கு மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து ஆப்பிளில் இப்போ இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இப்போ வந்து 5 சாப்பிட்டாதான் முன்ன நம்ம 1 சாப்பிட்டதுக்கு சமமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதுபோல் மண் வந்து பேசுவதில்லை, ஆனால் பயிர்கள் மூலம்தான் அதனுடைய செயல்பாடுகள் நமக்கு வந்து தெரிய வரும். ஒரு பயிரை வைத்து தான் அந்த மண் வந்து நல்ல சத்துள்ள மண்ணாக இருக்கா அப்படிங்கிறத நாம் உணரலாம். பொதுவாக மண் பரிசோதனை செய்து இப்பொழுது நாம் உரமிடுதல் ஆகியவற்றை செய்து வருகிறோம். ஆனால் அதில் மண்ணில் வேதியியல் பண்புகள் மட்டும்தான் தெரிய வரும். முதலில் மண்ணில் இயற்பியல் பண்புகேற்ற பயிர் வகைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இயற்கையோடு இயந்த விவசாயம் செய்யும் போது மண்ணில் உள்ள உயிர்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். நாம் வந்து மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வருடத்தை ஐநாவில் சர்வதேச மண்வள ஆண்டாக அறிவித்துள்ளார்கள். எனவே மண்ணை பாதுகாக்க நினைத்தால் முதலில் அதன் 5 பயன்பாடுகளை, முக்கிய பயன்பாடுகளை நாம் அறிதல் வேண்டும். முதலில் நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான், பயிர்களுக்கு ஆதாரமாக விளங்கி ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது இப்போ மண்ணில் பார்த்தால் அங்கக சத்து அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சாயில் ஆர்கானிக் மேட்டர். அதில் பார்த்தோம்னால் கரிமம், பிராணவாயு, நீரகம் மற்றும் அனைத்து சத்துக்களும் உள்ளன. இது வந்து மண்ணில் உள்ள உயிர்கள் மூலம் மாற்றமடைந்து பயிர்களுக்கு வந்து உணவாக கிடைக்கிறது. இது வந்து மண்ணின் முதல் பயன்பாடு, அதாவது பயிர்களுக்கு ஆதாரமாக விளங்கி ஊட்டச்சத்து அளிக்கிறது. இரண்டாவதாக பார்த்தோம்னானால் மண்ணில் உள்ள உயிர்களுக்கு வாழ்விடமாக திகழ்கிறது. ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாவதற்கு 500 முதல் 1000 ஆண்டுகள் வரை ஆகிறது என்று பார்க்கிறோம். எனவே நம்முடைய தவறான பயன்பாட்டால் மண்ணுக்கு ஊறு விளைவிக்கக்கூடாது. மண்ணில் உள்ள உயிரினங்கள் மண் உருவாகுவதிலிருந்து மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு அளிப்பது முதல், மேலும் மண்ணில் உள்ள குப்பைகளை மக்கச் செய்து அதன் மூலம் ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு அளிக்கிறது, கழிவுகளை நீக்குகிறது, இதுபோல் பல தொழில்களை மண்ணில் உள்ள இந்த உயிரினங்கள் செய்கின்றன. அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் மண்ணின் உயிரினங்கள் செய்யும் பணிகளுக்கு விலை மதிப்பு கொடுத்தால் வருடத்திற்கு 1500 மில்லியன் டாலருக்கு மேல் ஆகும் என்று கணக்கிட்டுள்ளனர். நம் தாயை போல்தான், தாய் வந்து நமக்கு நிறைய வேலைகள் செய்வார்கள், ஆனால் அவர்கள் வீட்டிலேயே இருப்பதால் அவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுப்பதில்லை. அதே போல்தான் இதையும் மறந்து விடுகிறோம். எனவே மண்ணில் உள்ள உயிர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால்தான் நாம் இப்பொழுது நிறையாக உயிர் உரங்கள் இடுதல், அங்கக உரங்கள் இடுதல், அங்கக முறை விவசாயம் ஆகியவற்றிற்கு திரும்புகிறோம். ஆனால் அவற்றிலும் முழுமையான பாதுகாப்பு உள்ளது என்பதும் சொல்ல முடியாது. ஏனால் சில சமயம் நாம் இந்த பசுஞ்சாணம் மேலும் கோழி எரு இது போன்ற உரங்களை இடும்போது அந்த கோழிகளுக்கோ மாடுகளுக்கோ நாம் வந்து ஆன்டிபயாட்டிக், பால் சுரப்பை அதிகரிக்கவோ அல்லது உடல் எடையை அதிகரிக்கவோ நாம் வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் போன்ற மருந்துகளை செலுத்தியிருந்தால் அது வந்து இந்த உரம் மூலமாக பயிரிலும் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். எனவே நாம் அதனை இயற்கை முறையாக செய்த பயிர் மிகுதிகளிலோ அல்லது தொழு உரமோ இட்டு பயிர் செய்தால்தான் நல்லது. மூன்றாவதாக மண்ணில் இடும் அங்கக உரங்களையும் அனைத்து கழிவுகளையும் மக்கச் செய்கிறது. இந்த பண்பு இல்லை என்றால் நாடே குப்பை காடாக மாறிவிடும். இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் பல தூய்மை திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. மேலும் கோவை மாநகராட்சியில் கூட குப்பைகள் தரம் பிரித்து மறுசுழற்சி செய்வதில் கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. குப்பையில்லா மாநகராட்சி ஆக்க வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்படுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டம் சார்பிலும் மதிப்பிற்குரிய துணைவேந்தர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட தூய்மை வளாகம், பசுமை வளாகம் என்று தூய்மை பணி, மரம் நடுதல் போன்ற பணிகள் செயல்படுத்தப்படுகிறது. நமது மறைந்த மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் கண்ட கனவும் இதுதான். 1 கோடி மரங்களை நட்டு 2020க்குள் இந்தியா முழுவதும் பசுமையாக்கி வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்ற கனவை நம்மிடம் விதைத்து சென்றிருக்கிறார். 4வதாக தண்ணீரை சுத்திகரிப்பதற்கு மண் ஒரு வடிகட்டியாக உள்ளது. நல்ல தண்ணீர் தான் வேளாண்மைக்கு மற்றும் குடிநீர் பயன்பாடு மற்றும் தொழிற்சாலை பயன்பாடு அனைத்துக்கும் நல்ல தண்ணீர் அவசியம். மண் மாசடையும் போது தண்ணீரும் மாசுபடும். 5வதாக மண் ஒரு கட்டமைப்புக்கு ஏற்ற பொருளாக விளங்குகிறது. நாம் எந்த கட்டமைப்பை எடுத்துக்கொண்டாலும் கட்டிடங்கள், வீடுகள், விமான நிலையங்கள், புகைவண்டி நிலையங்கள், அணைகள், சாலைகள் என்று எல்லாம் மண்ணின் மீது தான் கட்டப்படுகின்றன. அதிலும் மண்ணின் தன்மையை பரிசோதிக்க வேண்டும். நிறைய கட்டிடங்கள் தவறான இடங்களில் எழுப்பி அவை நிலையாக இருப்பதில்லை என்று கண்டறிகிறோம். 5 மண்ணின் பயன்பாடுகளை நாம் முறையாக உணர்ந்து செயல்பட்டால்தான் மண் பாதுகாப்பு ஏற்படும். இதில் ஏதானும் ஒன்று குறைபட்டால் கூட மண்ணில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மண் மாசடைதலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அனைவரும் இந்த சர்வதேச மண்வள ஆண்டில் மண்ணின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை பாதுகாக்கவும், நாம் எவ்வாறு நமக்கு நம் முன்னோர் விட்டு சென்றனரோ அதேபோல் நம்முடைய குழந்தைகளுக்கு இயற்கை வளங்களை நன்றாக விட்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இந்த பூமி அமையும். எந்த ஒரு நாடு மண்ணை பாதுகாக்க தவறுகிறதோ அந்த நாடு அழிவது உறுதி என்று முன்னாள் அமெரிக்க அதிபர் பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் அவர்கள் கூறியுள்ளார். எனவே மண்ணை நாம் பாதுகாத்தால்தான் வருங்கால சந்ததியினர் நன்றாக வாழ முடியும். அப்பொழுதுதான் இந்த பூமி லிவபிள் பிளானட் என்று மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல் வாழ தகுந்த பூமியாக நாம் வாழ்கின்ற இந்த பூமி அமையும். இதனை அனைவரும் உணர்ந்து நாம் மண்ணை பாதுகாக்க முற்படுவோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
இதுவரை மண் குறித்த சில தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் நமது பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மு. ராலதா அவர்கள்.